அடிப்படை வேதாகம சத்தியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சகோதரர் சகரியா புன்னன் அவர்கள் வழங்கும் 21வது வேத பாடம், பணத்தின் மேல் இயேசுவுக்கு இருந்த அணுகுமுறை.
We have been looking at the earthly life of
இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய மாதிரியாக இருக்கிறது எப்படி என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அவரை இந்த பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக மட்டுமல்ல, ஆனால் எப்படி தேவன் மனிதன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை காண்பிப்பதற்காக இயேசுவை அனுப்பினார். இயேசு பிரதானமாக அவருடைய தாழ்மையின் வாழ்க்கையின் மூலமாக அவர் காண்பித்தார். அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் என்கிற சத்தியத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அவர் ஒவ்வொரு சோதனையும் அவர் ஜெயித்தார். மனிதன் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு சோதனையும் அவர் சந்தித்து அவர் ஜெயம் பெற்றார். இயேசுனுடைய பூமிக்குரிய வாழ்க்கை என்பது பிதாவானவர் எல்லா விதமான கடுமையான சூழ்நிலைகளையும் சந்திக்கும்படியாய் அனுமதித்தார். அந்த சூழ்நிலைகளிலே ஒவ்வொரு சோதனையும் அவர் எதிர்கொண்டார். மனிதர்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகளை அவர் சந்தித்தார். எல்லா நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அவர் சந்திக்கவில்லை, அது கூடாத காரியமாயிருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலைகளை கூட நாம் எப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்கிறோம் அந்த சோதனைகளை அவரும் சந்தித்தார். எரிச்சல் ஊட்டக்கூடியதான சோதனைகள், கோபப்படுவதற்காக சோதனை, கசப்பு அடைமுடியாய், பொறாமை, பண ஆசை, பாலியல் சோதனைகள், இது போன்ற ஒவ்வொரு சோதனையும் நாம் சோதிக்கப்படுகிறோமே அந்த சோதனையெல்லாம் அவர் சந்தித்தார். ஆனால் சோதனைகளை அவர் சந்தித்து ஜெயித்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே அவர் நமக்காக அவர் பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ள முடியும். காலத்தின் ஆரம்பம் முதல் சாத்தான் எப்பொழுதுமே மனிதனிடத்திலே தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு கஷ்டம் என்று சொல்லியிருக்கிறான். கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் கடினம் என்று சொல்லியிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்க்கை அது தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையும் கீழ்ப்படிய முடியும் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையானது ஒரு அத்தாட்சியாய் நிரூபணமாய் இருந்தது. இயேசு அதை தம்முடைய தெய்வத்துவத்திலிருந்து அந்த நிலையிலிருந்து நிரூபித்திருந்தார் என்று சொன்னால் அது பிசாசனுடைய பொய்யை ஒரு காலம் நிரூபணம் அல்ல என்று சொல்ல முடியாது. தேவன் தான் இந்த கட்டளைகளை கை கொள்ள முடியும், அவர்தான் அந்த தரத்திற்கு ஏறியாக வாழ தரத்திற்கு ஒத்தவாறு வாழ முடியும். சாதாரண மனிதன் தன்னுடைய வளங்களை வைத்து அந்த தரத்துக்கு ஏற்றவாறு வாழ முடியாது என்று அது சொல்லுவதாகும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நம்புகிறார்கள் சொன்னால், ஆண்டவர் அவர் மனித தன்மையிலிருந்து அதை மேற்கொள்ளவில்லை, தெய்வீக தன்மையிலிருந்து தான் சோதனையை மேற்கொண்டார்கள் என்கிறார்கள். அது பிசாசனுடைய பொய்க்கு ஒப்புதல் கொடுப்பதாகும். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த மனிதனால் கூடாத காரியம் என்று சாத்தான் சொல்கிறான். ஆனால் நீங்கள் வேத வசனத்தை தெளிவாக நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் மனதிலே தப்பெண்ணம் கொள்ளாதபடிக்கு நாம் வேதத்தை தெளிவாய் நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எல்லா விதத்திலும் நம்மை போலவே ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. இப்படியாக அவர் பிசாசு ஒரு பொய்யன் என்பதை நிரூபித்தார். தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளது கூடாத காரியம் என்று சாத்தான் சொல்கிற பொய்யை அவர் நிராகரித்தார். ஆனால் ஒவ்வொரு கட்டளையும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபினாலே நாம் கை கொள்ள முடியும். இந்த சாட்சியை தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக நமக்கு ஒரு விசுவாசம் வர முடியும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12:2 இயேசுவே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டுதான் நாம் இந்த விசுவாசத்தை நமக்குள்ளாக வருகிறதை காண முடியும். நாமும் கூட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அதே வாழ்க்கையை வாழ முடியும் என்று விசுவாசத்தை பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இதற்கு முன்பாக தியானித்தோம். என்ன ஒன்று சொன்னால், தேவன் மனிதனுடைய மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார், ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவனுக்கு கீழ் நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியும் மேல் நோக்கி இருக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது என்று பார்த்தோம். இயேசு மனுஷ சரீரத்தில் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் அந்த கீழ் நோக்கி இருக்கக்கூடிய அந்த இழுப்பையும் ஈர்ப்பையும் உணர்ந்தார். ஆனால் அதற்கு அவர் தம்மை விட்டுக் கொடுக்கவில்லை. பொருளாதார காரியங்கள் அவரை கவர்ச்சித்தது. அவரை கவர்ச்சிக்கவில்லை என்று சொன்னால், நம்மை கவர்ச்சிக்கிறது போல அவரை கவர்ச்சிக்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்க முடியாது. நம்முடைய அநேக சோதனைகள் பொருளாதார காரியங்கள் மூலமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக வருகிறது. உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை சம்பந்தப்பட்டு சொல்லும் பொழுது 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார் வனாந்திரத்திலே. அந்த 40 நாட்களுக்கு முடிவிலே அவர் உதாரணமாக பொருள் சோதிக்கப்பட்டார். சரீரத்துக்கு தேவையான ஆகாரம் இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் பசியா இருந்தார். எந்த ஒரு மனிதனும் பசியா இருப்பது போல 40 நாட்கள் உபாசித்ததுக்கு பிறகு பசியா இருக்கிறது போல இயேசும் பசியாக இருந்தார். ஆனால் அவர் அந்த கீழ்நோக்கி இருக்கக்கூடிய அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்புக்கு அவர் தம்மை விட்டுக் கொடுக்கவில்லை. தன்னுடைய பிதாவானவர் தேவன் கொடுத்த அந்த வல்லமையை கல்லை அப்பமாக மாற்றும்படியாய் மாற்றக்கூடிய அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை. அவர் ஒரு காலம் தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை. இங்கே அவருடைய சரீரமானது அதை கேட்டிருந்தாலும் கூட மறுத்து விட்டார். பொருள் குறித்த சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவருடைய மனப்பான்மையை நாம் பார்க்கிறோம். அதில் அவர் நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தார். ஏனென்றால் நம்முடைய அநேக சோதனைகள் இந்த நமக்கு வரக்கூடிய நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்புகளின் மூலமாக தான் வருகிறது. பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவரை போல இருக்கிறவர்களுக்கு கூட இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் உயரமான உயர்ந்த தரத்தை பிரசங்கிக்கிறவர் கூட அந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் மற்றவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், மற்றவர்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் தன்னுடைய அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய விதிகளை கைக்கொள்ளாவிட்டால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என்பதை அறிந்திருந்தார். அநேகர் விதிகளை பின்பற்றது அப்படின்னாலே தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக சரீரத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை குறித்து, பேர் ஆர்வத்தை குறித்து அவர் சொல்கிறார். ஒரு மனிதன் நிறைய ஊழியங்களை செய்யலாம், மிகவும் தேவனுக்கென்று ஈடுபாடு கொண்டவனாக இருக்கலாம், ஆனால் சரீரத்தில் இருக்கக்கூடிய பேர் ஆர்வங்கள் ஆசைகள் இதிலே அவன் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் தகுதியில்லாதவனாய் போயிடுவான். 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கிறோம், பந்தயத்திலே ஓடுகிற எவனும் அவன் சுய கட்டுப்பாடோடு கூட இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அழிந்து போகிற கிரீடத்துக்காக அவர்கள் அப்படி பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நித்தியமான கிரீடத்துக்காக நான் பிரயாசப்படுகிறேன். நான் என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒரு அடிமை போல நான் நடத்துகிறேன். அது என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதனுடைய பேர் ஆர்வங்களுக்கு நான் என்னென்ன விட்டுக் கொடுக்க மாட்டேன். இல்லாவிட்டால் அவர் சொல்லுகிறார், நான் என் சரீரத்தை என்னுடைய அடிமையாக்காவிட்டால், கவனியுங்கள், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை தனக்கு ஒரு அடிமையைப் போல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள பேரார்வங்களை தனக்கு அடிமையைப் போல நடத்தவில்லை என்று சொன்னால் அவன் மற்றவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும் சரி, கடைசியாக அவன் ஆகாதவனாய் போய்விடுவான். ஆகவே தேவன் பிரசங்கிக்கிறவர்களிடத்திலே உயர்ந்த ஒரு தரத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தை ஆகவே தான் இது முக்கியமா இருக்கிறது. குறிப்பாக அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள், எல்லா கிறிஸ்தவர்களுமே தங்களுடைய சரீர பேர் ஆர்வங்களையும் இச்சைகளையும் அடக்கி வைத்திருக்க வேண்டும், கட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். இதுவும் பணத்தின் மேல் தங்களுக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு மிகவும் தெளிவாக லூக்கா 16 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அங்கே ஆபத்துகளை குறித்து சொல்லியிருக்கிறார், பணத்தை நேசிப்பதனுடைய அபாயங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். லூக்கா 16:13 அவர் சொல்லுகிறார், எந்த ஒரு ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நம்முடைய பரிசுத்தம் என்பது மிகவும் நடைமுறையாகவே சோதிக்கப்படுகிறது. பணம் அல்லது பொருள் காரியங்கள் மீது, சரீரத்தினுடைய ஆசைகள் மீது நமக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மையிலே சோதிக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே மாம்சத்தினுடைய இச்சைகள், கண்களின் இச்சைகள், கண்களின் இச்சைகளை ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் வாங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு அவா. உங்களுக்கு இந்த ஆசை இல்லையா? மனித சரீரத்திலே எதையெல்லாம் பார்க்கிறோம் அதையெல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசை. அது நமக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் அதை வாங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். இயேசு இங்கே சொல்லுகிறார், நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அந்த 2 எஜமான்கள் தேவனும் பிசாசும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் லூக்கா 16 புதுமொழியிலே அப்படியே அல்ல என்று சொல்லுகிறார். அங்கு இருக்கக்கூடிய 2 எஜமான்கள் அவர்கள் தேவனும் உலக பொருளும். அவர் சொல்லுகிறார், 2, 1 யாருக்கு நீங்கள் சேவிக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டையும் நீங்கள் நேசிக்க முடியாது. நீங்கள் ஒன்றை அற்பமாய் எண்ணி ஒன்றை தேர்ந்து கொள்ள வேண்டும். இதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் தேவனையும் உலக பொருளையும் இந்த 2 எஜமான்கள் என்ற நிலையில வைப்பீர்கள் என்று சொன்னால், அதைத்தான் 13 வசனத்தில் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பணத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை பகைக்கிறீர்கள். யாராவது இதை சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இயேசு அதை சொல்லியிருக்கிறார். லூக்கா 16:13 வாசித்திருங்கள். வேறு ஏதாவது அர்த்தப்படுத்தி அந்த வசனம் சொல்லுகிறதா என்று நீங்களே பாருங்கள். நீங்கள் இந்த பணத்தையும் பூமிக்குற பொருட்களையும் நீங்கள் அதில் ஈர்க்கப்பட்டு அதில் பிடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை நீங்கள் பிரியப்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் தேவனை நீங்கள் பிடித்துக் கொண்டு சொன்னால் நீங்கள் பணத்தோடு கூட ஈர்க்கப்பட்டிருக்க மாட்டீர்கள், பணத்திலே இசைந்திருக்க மாட்டீர்கள். இரண்டு எஜமான்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது அதை அவர் அறிந்திருந்தார். இயேசு பணத்தை அவர் பயன்படுத்தினார். நாம் அவர் எப்படி பணத்தை புழங்கினார் என்பதை அறிந்து கொள்வது நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். முதலாவதாக தச்சு தொழிலை செய்கிறவராய் அவர் பணத்தை எப்படி கையாண்டார். இரண்டாவது முழு நேர ஊழியத்தில் அவர் எப்படி பணத்தை கையாண்டார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ரெண்டு பகுதியிலுமே நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் பொது வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில கிறிஸ்தவர்கள் முழு நேர ஊழியத்திலும் இருக்கிறார்கள். கிறிஸ்து இந்த ரெண்டு பேருக்குமே ரெண்டு கூட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு மாதிரியா இருக்கிறார். முதலாவதாக தச்சு வேலை செய்கிறவராய் எப்படி நமக்கு அவர் மாதிரியா இருந்தார். அவர் 30 வயது வரை அவர் தன்னுடைய 4 சகோதரர்களுக்கும் 2 சகோதரிகளுக்கும் தன்னுடைய தாய்க்கும் ஒருவேளை அந்த நேரத்தில் யோசிப்பு மறைந்து விட்டார். அவர்களுக்காக அவர் சம்பாத்தியம் பண்ண வேண்டியதா இருந்தது. அவர் தான் இப்பொழுது மூத்த மகனாய் இருந்தார். அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆகவே அந்த குடும்பத்திலே 8 பேர் நிரம்பிய குடும்பம், அதுல 7 பேருக்கு இவர் சேவை செய்வதா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மூத்த மகனாய் இருந்தார். அவர் ஒரு தச்சு தொழிலை செய்ய வேண்டியதா இருந்தது. அவர் சம்பாத்தியத்தை சம்பாதிக்க வேண்டியதா இருந்தது. அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை தாங்க வேண்டியிருந்தது. அவர் கண்டிப்பாக அதிலே ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டார். ஒரு தச்சு தொழிலை செய்யும் பொழுது குடும்ப வருமானத்தை அந்த வரம்புக்குள்ளே வைத்துக் கொண்டார். எவ்வளவு சம்பாதித்தாரோ அவ்வளவுதான் செலவு பண்ண முடிந்தது. அவருடைய கார்பெண்டர் வேலை செய்யக்கூடிய அந்த நோக்கமானது நாசரேத் ஊரிலே பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும் என்று அவருக்கு இல்லை. அவர் எத்தனையோ இரக்கமுள்ள நன்மை நக்கிரிகளை ஏழைகளுக்கு செய்தார். விதவைகளுக்கு உதவி செய்தார். ஒருவேளை சிலருக்கு இலவசமாக இந்த பொருட்களை செய்து கொடுத்தார். சிலர் தந்து பணம் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். யாருனாலே பணம் கொடுக்க முடியவில்லையோ அவருக்கு வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். அப்படி தன்னுடைய வியாபாரத்தை அவர் செய்திருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த நாசிரியத்திலே பணக்கார தச்சர் என்று பெயர் வாங்கியிருக்க மாட்டார். அதை பொறுத்தவரை அவர் ஜீவனத்துக்கு தேவையான ஒரு சம்பாத்தியம் தான். தேவன் நமக்கு ஏன் வேலை கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் பிழைக்க முடியாகத்தான். நாம் மிகவும் பிரபலமான ஒரு தச்சனா இருக்க வேண்டும் என்ற பெயரெல்லாம் வாங்குவதற்காக அல்ல. ஒரு மொழி எழுதமுடைய சீஷன் தன்னுடைய வேலையை ஒரு வயிற்று பிழைப்புக்காக தன்னை தாங்குவதற்காக தன் குடும்பத்தை தாங்குவதற்காகத்தான் பயன்படுத்துவான் இந்த வேலையை. நான் இன்னொரு காரியத்தை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அவர் ஒரு காலம் கடன்படாமல் வாழ்ந்திருந்தார் என்று நம்புகிறேன். அவர் தன்னுடைய வியாபாரத்தை கடன் வாங்கி பெரிதாக்க விரும்பவில்லை. அநேக காரியங்களை நாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவருடைய வேலையின் மீது அவர் தீர்ந்ததான மனப்பான்மை அணுகுமுறை. ரோமர் 13:8 எந்த மனிதனுக்கும் அன்பை தவிர வேறு எதிலும் கடன்படாதவர்கள் என்று வாசிக்கிறோம். நாம் யாருக்கும் கடன்படவே கூடாது. ஒருவேளை தேவையானால் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்பது அது கூடாத காரியமாக இருந்தால் யாருக்கும் கடன்படாதவர்கள் என்று சொல்கிற அர்த்தம் என்ன சொன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த கடனை அடைக்க வேண்டும். சில சமயத்திலே பணத்தை நீங்கள் நெருக்கடியான நிலைமையிலே கடன் வாங்க தேவைப்படலாம். ஆனால் வேதம் கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் யாருக்கும் கடன் பாடாதீர்கள் என்று சொல்லுகிறது. அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் மக்களுக்கு கடனை திருப்பி செலுத்தி விட வேண்டும். யாருக்கும் கடன் பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். பணத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள் என்றும் அவர் சொன்னார். ஒரு காலம் நீங்கள் அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை நீங்கள் வைத்திருக்க கூடாது, அல்லது வேறு எந்த மனிதனுக்கு உரிய பணத்தை நீங்கள் வைத்திருக்க கூடாது. வரியிலே வரி விஷயத்திலே நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. யாருக்கு பணம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். யாருக்கு பணம் உரியதா இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஆகவே ராயனுக்கு உடையதை ராயனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு உடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். இது பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் உள்ள ஒரு பங்கா இருக்கிறது. இதை ஆகவே நாம் தெளிவான ஒரு மனப்பான்மையுடையா இருக்க வேண்டும். இந்த பணம் என்கிற விஷயத்திலே நாம் ஒரு தெளிவான அணுகுமுறை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் உண்மையான பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க முடியும். ஏனென்றால் இந்த பரிசுத்தத்தில் விருப்பமுள்ள கிறிஸ்தவர்கள் அநேகர் பணம் உலக பொருள் என்று வரும்பொழுது அவர்கள் முற்றிலுமாய் தவறி விடுகிறார்கள். அந்த பகுதியை தான் நம்முடைய பரிசுத்தமானது அடிக்கடி சோதிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ ஊழியராய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து முழு ஊழியத்திலே 3.5 ஆண்டுகள் இருந்தார். அங்கே பணத்தில் இருந்ததான அந்த சோதனை இன்னும் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இப்பொழுது அவர் சம்பாதிப்பதில்லை. முழு நேர ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர் மற்றவர்களை சார்ந்திருந்தார். புது உடன்முறை புது ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்தவ ஊழியர்கள் 2 விதத்திலே தங்களை தாங்கிக் கொண்டார்கள். ஒன்று அப்போஸ்தலன் பவுலுடைய மாதிரி, ஏனென்றால் அவருடைய வேலையானது கூடார தொழில். அவர் எங்கு போனாலும் ஊசியை கொண்டு செல்லுவார். அங்கே கூடாரத்தை தைத்து தன்னை தனக்காக ஜீவனத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி தன்னை தாங்கிக் கொண்டார். நாம் பிலிப்பு சபையார் அவரை தாங்கினார்கள், அதை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் பல இடங்களிலே அவர் அதை வாங்கவில்லை. அவர் தானாக வேலை செய்து சம்பாத்தியம் அடைந்தார். ஆகவே அவர் ஒரு விதியின்படியாய் வாழவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து வாழ்ந்தார். இந்த நேரத்திலே இந்த சூழ்நிலையிலே இந்த பணத்தை வாங்கிக் கொள்வது நல்லதா இல்லையா என்பதை அவர் அறிந்திருந்தார். பல சூழ்நிலையில் அவர் பணத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் பேதுரை போல மற்றவர்கள் இருந்தார்கள். அவர் மீன் பிடிக்கிறவராயிருந்தார். அவர் எங்கு போனாலும் அவர் மீன்களையோ அல்லது வலைகளையோ படகையோ கூட்டிக் கொண்டு எடுத்துக் கொண்டு போகவில்லை. ஆகவே அவர் விசுவாசினாலே தாங்கப்பட்டார். இயேசுவும் அப்படிதான் தாங்கப்பட்டார். அவர் ஒரு தச்ச வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் ஊழியத்திற்கு வந்த பிறகு ஜனங்களுக்கு அவர்கள் வெகுமதிகளை கொடுத்தார்கள். அது மூலமாக அவர் தாங்கப்பட்டார். லூக்கா 8 நான் இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 8 பலவிதமான மக்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அதிலே ஒரு சில ஸ்திரீகள், லூக்கா 8:2, அதிலே சில பணக்கார ஸ்திரீகளும் இருந்தார்கள். 3 வாசிக்கிறோம், அங்கே ஏரோதின் காரியக்காரனை கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள், சூசன்னாள், இவர்கள் தங்கள் ஆஸ்தினால் அவர் கூழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே அநேக ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் அவருடைய பணத்தினாலே தாங்கினார்கள், பொருளாதார ரீதியிலே தாங்கினார்கள். ஏரோதனுடைய காரியக்காரன், அந்த மனிதனுடைய மனைவி, அந்த கணவர் அதிகமான பணத்தை சம்பாதித்திருந்திருப்பார். ஆகவே அதிகமான பணத்தையும் இயேசுக்கு கொடுத்தார்கள். ஆகவேதான் இயேசுக்கு ஒரு பணத்தை வைக்கக்கூடிய ஒரு பொருளாளர் தேவைப்பட்டது. ஜனங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இயேசு ஊழியத்திற்கு கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் யூதாஸ் காரியத்து வைத்துக் கொண்டிருந்தார். அவர்தான் காரியக்காரராக இருந்தார், பொருளாளராக இருந்தார். ஆகவே இயேசுக்கு பணத்தின் மீது இருந்த அணுகுமுறை, மனப்பான்மை, இருந்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் முழு நேர கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது முக்கியமா இருக்கிறது. இயேசுடைய மாதிரியை இந்த பகுதியை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிறவர்களா இருந்தால் தேவன் நமக்கு பூமியிலே ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் முழு நேரத்தில் ஊழியத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஊழியன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார். இயேசு அவர் தச்சு தொழில் செய்து சம்பாதிப்பதன் மூலமாக ஒரு பொது வேலை செய்யக்கூடிய மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று அவனுக்கு ஒரு மாதிரியா இருந்தார். ஆகவே முழு நேர ஊழியத்திலே ஒரு கிறிஸ்தவ ஊழியர் எப்படி வாழ வேண்டும் பண விஷயத்திலே என்பதை இயேசு மாதிரியாக காண்பித்தார். இயேசு யாரும் பண சம்பளத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. பணத்தை அவர் தம்முடைய சிஷ்யர்களுக்கும் சம்பளத்தை கொடுக்கவில்லை. அவர் தம்முடைய தேவைகளை யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. அவருக்கு எப்பொழுதுமே பரத்திலே ஒரு பிதா இருந்தார், இருக்கிறார். அவருக்கு மட்டுமே தம்முடைய தேவைகளை அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆகவே தம்முடைய சிஷ்யர்களையும் பார்த்து ஒரு காலம் உங்களுடைய தேவைகளை, பொருளாதார தேவைகளை நீங்கள் விளம்பரப்படுத்த கூடாது என்று சொன்னார். அப்படி சொன்னால் பிதாவை அவமதிப்பதாகும். அவர்கள் பிதா தன்னுடைய தேவையை சந்திப்பார் என்பதில் நம்பிக்கை வைக்க முடியாது சொன்னார். புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே நாம் யாராவது ஜனங்களிடத்திலே போய் எனக்கு ஊழியத்தை தாங்குவதற்கு பணம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கவே இல்லை. ஆனால் பவுல் மற்றவர்கள் தேவையில் இருந்த மற்றவர்களுக்கு பணத்தை கொடுக்க முடியாது, மற்றவர்கள் கொடுக்க முடியாது கேட்டார். அது சரி, இயேசுவே ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார். ஆனால் தங்களை தாங்கக்கூடிய விஷயத்திலே அவர்கள் பரலோக பிதாவை தங்களுக்கு பொறுப்படுத்த முடியாது நம்பினார்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டுடைய வழி. கிறிஸ்தவம் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக இந்த தரத்தை குறைத்து விட்டது. நான் உங்களுக்கு யோவான் 13 ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அங்கே ஒரு சிறு வாசகம் வருகிறது. இயேசு எப்படி பணத்தை பயன்படுத்தினார் என்பதை அது நமக்கு விளங்க காட்டுகிறது. இந்த ஒரு சிறு வாசகம் அது நமக்கு அந்த இயேசு பயன்படுத்தினுடைய ஒரு சிறு காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. யூதாஸ் கரையோத்து அவரை காட்டி கொடுக்க போகிறான். அங்கே அந்த பந்தியிலே இயேசு என்ன சொன்னார் என்று மற்றவர்கள் தெரியவில்லை. அதாவது நீ செய்கிறது சீக்கிரமாய் செய் என்று சொன்னார். யாருக்கும் அது விளங்கவில்லை. யோவான் 13:27 இயேசு ஏன் இப்படி சொன்னார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 29 பாருங்கள், அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த சிலர் அவர்கள் என்ன எண்ணினார்கள் என்று சொன்னால், யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடைய சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். இரண்டு காரியங்களுக்காக பணத்தை இயேசு பயன்படுத்தினார். நமக்கு என்ன தேவையோ அதை வாங்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு வாசகங்களிலே நமக்கு இயேசு நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். பூமிக்குரிய பொருள்கள் மீது தேவனுக்கு இருந்த மனப்பான்மை, இயேசுக்கு இருந்த மனப்பான்மை, நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம், மற்றொருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வரங்கள் அல்லது நன்கொடைகள், அதை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? தேவையை வாங்க வேண்டும். அதில் தவறே இல்லை. நாம் ஒரு சன்னியாசியை போல இருக்க தேவையில்லை. காட்டிலே வாழக்கூடிய சன்னியாசியை போல இருக்க தேவையில்லை. நமக்கு தேவையான விலை வாங்கிக் கொள்ளலாம். நமக்கு என்ன தேவை, அதை எப்படி நாம் தீர்மானிப்பது? நமக்கு என்ன தேவை என்பதை எப்படி தீர்மானிப்பது? இந்த பகுதியிலே தான் ஒவ்வொரு நபரும் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள இருக்க வேண்டும். நாம் இந்த விஷயத்திலே மற்றவர்கள் நியாயந்திருக்க கூடாது. ஜனங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மற்றவர்கள் என்ன தேவையோ என்பதை தீர்மானிப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. இந்த உலகமானது துரதிருஷ்டவசமாக மற்றவர்களை நியாயந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாலே நிறைந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கை தரத்திற்கு பார்த்து நியாயந்திருக்கிறார்கள். இயேசு ஒரு காலம் அப்படி செய்யவில்லை. அது யாராவது ஒருவன் அப்படி சொன்னால் அவன் சகோதரரை குற்றம் சாட்டுகிற பிசாசை பின்பற்றுகிறவன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அல்ல. நீங்கள் உங்களை நீங்களே நியாயந்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பணத்தை உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கு வாங்குறீர்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். மற்ற நபர் தனக்கு ஒரு கார் வேண்டுமா அல்லது ரெண்டு கார் வேண்டுமா அல்லது மூன்று கார் வேண்டுமா அல்லது வேற ஒரு நாட்டிலே அவர் தீர்மானித்துக் கொள்வார். அவருடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஆகவே நான் எப்படி அவரை நியாயந்திருக்க முடியும்? ஒரு நபருக்கு மூன்று படுக்கை அறை கொண்ட வீடு போதும் என்று சொல்கிறார். இன்னொரு ஒரு அறை பெட்ரூம் கொண்ட அறை போதும் வீடு போதும் என்று சொல்கிறார். அது அவருடைய காரியம். ஆகவே மற்றவருடைய காரியங்களிலே நீங்கள் உங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம். அவருடைய காரியங்களில் நீங்கள் உங்களை நுழைக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தீர்மானிங்கள். உங்களுடைய பணத்தை உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்குவதற்கு பயன்படுத்துங்கள். பல விதமான காரியங்கள் தேவையா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சொகுசாக்குவதற்கு, கொஞ்சம் வசதியாக வாழ்வதற்கு அநேக உபகரணங்கள் தேவைப்படுகிறது. நம்முடைய குடும்பத்திலே வாழ்க்கையை எளிதாக்குவதற்கு எவ்வளவோ உபகரணங்கள் இருக்கிறது. அந்த உபகரணங்களை வாங்கும் பொழுது நமக்கு நேரம் நமக்கு அதிகமாய் மிச்சப்படுத்த முடிகிறது. அந்த 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 பணத்திலே நாம் மக்கள் வேதத்தை படிப்பதில் செலவிடலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். ஒருவருக்கு அது தேவையா என்றால் அது அவர்தான் தீர்மானிக்க வேண்டும். உங்களுக்கு தேவை என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த எளிய விதியை நீங்கள் பின்பற்றினால், அதாவது எனக்கு என்ன தேவையோ அதை நான் தீர்மானிக்க போகிறேன், மற்றவர்கள் வாங்கின காரியங்களை குறித்து அது அவர்களுக்கு தேவையா இல்லை என்பதை நான் ஞாந்திருக்க மாட்டேன் என்று சொன்னால், நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். ஆவிக்கிற வாழ்க்கை இன்னும் அதிகமாக நீங்கள் வளருவீர்கள். இரண்டாவது காரியம், ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். இயேசுவும் மிகவும் ஏழ்மையில இருந்தார். அவர் தலை சாய்க்க ஒரு இடமில்லை. ஒரு இடத்திலே யோவான் ஏழாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 53 வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் அவரவர் தன் தன் வீட்டுக்கு போனார்கள், இயேசுவோ ஒளிவுமலைக்கு போனார் என்று வாசிக்கிறோம். என்றால் அவர் போவதற்கென்று ஒரு வீடு இல்லை யூதேயாவிலே. அவருக்கு கப்பர்நாமிலே ஒரு வீடு இருந்தது, யூதேயாவில ஒரு வீடு இல்லை. ஆகவே அவர் ஒளிவுமலைக்கு சென்று அங்கே படுத்தார். அவர் மரங்களின் கீழே படுத்து தூங்கிவிட்டு காலையிலே வருகிறார். ஆகவே தான் தலை மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை என்று வாசிக்கிறோம். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாய பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஆகவே அவருக்கு என்ன இருந்ததோ அதிலிருந்து அவர் தன்னை காட்டிலும் ஏழை மக்களுக்கு அவர் கொடுத்தார். அங்கே பர்திமை குருடர் இருந்தார், அவரை காட்டிலும் எளியவராயிருந்தார். அங்கே பல யூத மக்கள் அவரை காட்டிலும் ஏழ்மையில் இருந்தார்கள். அநேக தாங்கள் ஏழைகளாய் இருக்கிறவர்கள் தங்களை காட்டிலும் ஏழைகள் சபையில் இருக்கலாம் என்பதை அவர்கள் எண்ணுவதில்லை. ஆகவே எல்லாரும் தங்களுக்கு ஏதாவது வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் தாங்கள் தான் ஏழை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை. ஆகவே இங்கு ஒரு பெரிய உதாரணத்தை இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அவருக்கு எப்பொழுதுமே ஏழை எழிவு மக்கள் மீது ஒரு கரிசனை இருந்தது. அதே சமயத்திலே இயேசு கிறிஸ்து அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். இந்த பண விஷயத்திலே உண்மையுள்ளவராயிருந்தார். அவர் அதிலே அவர் ஒட்ட பணத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, யூதாஸ்காரிக்கு சொன்னார், யோவான் 12 அதிகாரத்திலே யூதாஸ்காரியத்து சொன்னார். யூதாஸ்காரியத்து சொல்கிறார், பெத்தானியாவில் உள்ள மரியாள் அந்த வாசனை திரவத்தை இயேசு ஊற்றின பொழுது அவள் சொல்கிறார், ஏழைகளுக்கு கொடுத்திருந்திருக்கலாமே. அந்த யூதாஸ்காரியத்தை பார்த்து அங்கே வாசிக்கிறோம், அவன் திருடனாயிருந்தபடினாலே அவன் அந்த பணத்தை பணப்பெட்டியிலே போட்டுக்கொண்டு அவ்வப்பொழுது எடுத்துக்கொண்டே இருந்தான். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டே இருந்தான். இயேசுக்கு மிகவும் நன்றாக தெரியும் யூதாஸ்காரியத்தை பணத்தை திருடி கொண்டிருக்கிறான் என்பதை. ஆனால் அது அவருக்கு ஒரு சல்லனத்தை உண்டாகவில்லை. அதை பிதாவினத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டார். அது அற்புதமாய் இருக்கிறது. இவ்விதமான பணத்திலிருந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது நமக்கு எவ்வளவோ நல்லது. பணத்துக்காக நாம் போராட மாட்டோம். யாராவது திருடுகிறார்கள், சரி, அடுத்த முறை யாராவது உங்கள் பணத்தை திருடினால் நீங்கள் அதிக கவனம் உள்ளவர்களாயிருங்கள். திருடுகளோடு கூட போய் சண்டை போட வேண்டாம். இந்த இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய பொருளிலிருந்து தம்மை விலக்கி அவர் பாதுகாத்துக் கொண்டதை பார்க்கும் பொழுது நமக்கு அது நல்ல சாட்சியாக இருக்கிறது. நாம் பண விஷயங்களையும் பொருள்களையும் பயன்படுத்துவதிலே மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிலே நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடாது. இதைத்தான் இயேசு சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது சொன்னார், என்னுடைய சீஷனாய் யாராவது இருக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னை போல அவன் தனக்கு பூமிக்குரிய காரியங்களை தான் பற்றி கொண்டிருக்கிறதை விட்டுவிட வேண்டும். அதைத்தான் லூக்கா 14:33 வாசிக்கிறோம். பொருட்களை வைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் அதனாலே அவன் ஈர்க்கப்படக்கூடாது. இந்த உலகத்திலே பல காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் நாம் அதனாலே பிடிக்கப்படக்கூடாது. தேவன் இப்படிப்பட்ட சிஷ்யர்களை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மனப்பான்மை கொண்டிருப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.